குறித்து வைத்தோரே அழைத்தாரே, அழைத்தோரே ஏற்புடைய ராக்கினாரே, முன் குறித்து வைத்தோரே அழைத்தாரே, அழைத்தோரே ஏற்புடைய ராக்கினாரே, ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே, ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே இன்று, பழியோடு இணைவோமே இன்று, வருவோமே மகிழ்வோமே இன்று, பழியோடு இணைவோமே இன்று, முன்குறித்து வைத்தோரே அழைத்தாரே, அழைத்தோரே ஏற்புடையோ தாக்கினாரே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நல்லாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாளினினும் கூர்மையானது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 4:12. கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பார்கள் சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இத்திருப்பள்ளிக்கு அன்போடு அழைப்பதில் பெரும் மகிழ்வு கொள்ளுகிறேன். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவில் அகமகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த விழாவினுடைய மகிழ்வு என்றும் உங்களது வாழ்வில் முழுமையாக இருக்க அந்த இறைவன் அருள் புரிய இத்திருப்பள்ளியிலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்று நம் தாய் திரு அவையானது புனித வனத்து சின்னப்பனுடைய விழாவினை கொண்டாடுகிறது. செல்வத்தினை துறந்தவராக, தனிமையிலே இறைவனை கண்டவராக, தனிமைதான் இறைவனை அடைவதற்கான ஒரே வழி என்பதை உணர்ந்தவராக, வனத்தோடு வன விலங்குகளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட புனிதராக இவர் பார்க்கப்படுகிறார். புனித வனத்து அந்தோனியாரனுடைய சிறப்பு ஆசிரு பெற்ற ஒரு புனிதராகவும் இந்த சின்னப்பர் பார்க்கப்படக்கூடிய இந்த நாளில் கடவுளை தனிமையில் முழுமையாக உணர்ந்து கொண்டதன் வழியாக அந்த இறை அருள் என்றும் நமக்கு உண்டு என்று அவர் மீண்டுமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். அந்த புனிதனுடைய வாழ்வு இன்று நமதாக்கப்பட, அந்த புனிதரை போல இறைவனை தனிமையில் நாட, தனிமையில் இறைவனை வேண்டும்பொழுது நிச்சயமாக அந்த இறை அருள் நம்மை முழுமையாக வந்தடையும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பு சகோதரமே, இத்தூயமறி உண்மையை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு அதற்கு தடையாக உள்ள நமது குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். இறைவனின் இரக்கத்தினை மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானத்தூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
தேவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு நீர் பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருமுத்துக்கள் 1-4, 17-19 மற்றும் 10 இறை திருவார்த்தைகள் 1 மட்டும். அந்நாள்களில் பென்யமின் குலத்தில் கீசி என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமீனின் அபியாவுக்கு பிறந்த பெக்காராத்தின் மகனாக சேரோனின் மகன் அபியாவுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இல்லர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தனர். சவுல் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டி கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவரே இல்லை. பென்யமின் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே, தயை கூர்ந்து செல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன், எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தின் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்பொழுது சாமுவேல் தைல கூப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. Thank you. கிருபையாய் அலைந்து என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்து என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, கருணியத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, கருணியத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, கருணியத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவார், பார்வையற்றோர் பார்வை பெறுவார் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 17 வரை. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தில் அமர்ந்திருந்த போது வரி தொண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 8. கிறிஸ்துவில் அன்புக்குரிய இறை மக்களே, தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளினுடைய வாழ்த்துக்களை பெரும் மகிழ்வோடு உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வு கொள்ளுகிறேன். இறை நம்பிக்கையோடும் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அளவற்ற அன்பின் வெளிப்பாடாகவும் நம் அனைவருமே இந்த இணையதள திருப்பலின் வாயிலாக ஒன்றாக இணைந்திருக்கிறோம். கடவுள் இந்த நல்ல நாளிலே, தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் நாளில், நம் மனம் விரும்புவதை நிறைவாக நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்து இந்த திருவிழா நிறைவான அருள் வரங்களால் நம்மை ஆசீர்வதிக்கவும், இறைவன் கரத்திலிருந்து நாம் நல்லதொரு வாழ்வை நமக்காகவும் நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளுக்காகவும் மற்றும் நம் குடும்பங்களில் நமக்காக இருக்கக்கூடிய மற்ற உடன் பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவுமே இந்த விழா நன்மையின் விழாவாக அமைய இறைவனிடத்திலே வேண்டுவோம். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளின் மீட்பின் திட்டத்திலே நாம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால், கடவுள் எந்த அளவிற்கு தனது அன்பினை தன் மக்களிடத்திலே வெளிப்படுத்தி இருந்தார் என்பதனை விவிலியத்தின் அனைத்து நூல்களுமே நமக்கு எளிதாக எடுத்து கூறவிடும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், அவர்களை நான் தெரிந்து கொண்டேன், அவர்கள் என் அன்புக்குரியவர்கள் என்று சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல், அவர்களது வாழ்வன் என்றும் அவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற அக்கறையுள்ள ஒரு தந்தையாகத்தான் இறைவன் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதனையும் விவிலியத்தின் பல நூல்களிலும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதன் வழி நின்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, கடவுள் தான் தெரிந்து கொண்ட மக்களுக்காக தன்னுடைய அடியார்களையும் நீதி தலைவர்களையும் இறைவாக்கினர்களையும் அரசர்களையும் தேர்ந்தெடுத்து இந்த மக்களை ஒழுங்கு முறையில் வழிநடத்திச் செல்வதற்காக இவர்கள் அனைவரையுமே தன் பதிலாளிகளாக தனதனுடைய துணை உறவுகளாக அங்கு கடவுள் அவர்களை ஏற்படுத்தி கொடுத்தார். அதன் வழி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் அழகான இரண்டு விதமான அழைப்புகளை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பதற்கும் அழைப்பு விடுக்கிறது. வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே பென்னியமின் குளத்தில் இருந்த கேசு என்ற ஆற்றல் மிகுந்த வீரனுடைய மகனாக சவுல் அங்கு இருக்கிறார் என்பதனை முதல் வாசகம் அழகாக எடுத்து கூறியது. அந்த பென்னியமின் குளத்திலே அவரை விட அழகானவர் எவரும் இருந்ததில்லை என்பதனையும், அவர் அந்த அளவிற்கு அழகாகவும் உயரமாகவும் அனைத்து வல்லமையான செயல்களும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருந்தார் என்பதனையும் அங்கு நாம் வாசிக்க பார்க்கிறோம். அவர் தன் தந்தையின் கட்டளைப்படி அங்கு சென்ற பொழுது அங்கு சாமுவேலினுடைய கண்களில் பட, இதோ மனிதன், இவன்தான் என் மக்களை ஆட்சி செய்ய போகிறான் என்ற கடவுளினுடைய வாக்கு அங்கு சாமுவேல் இறைவாக்கினருக்கு கொடுக்கப்படுகிறது. இறுதியில் அந்த சவுளை அழைத்து கொண்டு சாமுவேல் இறைவாக்கினரும் அவரை அழைத்து சென்று அவரை திருப்பொழிவு செய்யக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, இது ஒரு அழைப்பாக இங்கு பார்க்கப்பட்டாலும் இந்த அழைப்பு என்பது இறைவனிடத்தில் இருந்து வந்த ஒரு அழைப்பாகவே இங்கு பார்க்கப்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்று அழைப்பு என்பது வெறுமனே நாம் ஒருவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு விருப்பத்தோடு ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒன்றாக இது இருந்துவிட முடியாது. மாறாக கடவுளால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டு இவன் எனக்கானவன் இவள் எனக்கானவள் என்று சொல்லி யாரையெல்லாம் கடவுள் முன்குறித்து வைத்திருந்தாரோ அவர்களை மட்டும்தான் தெரிந்தெடுத்தார் என்பதனையும் கூட இந்த சவுலினுடைய அழைப்பும் திருப்பொழிவும் நமக்கு இன்னும் அழகாக எடுத்து காட்டுகிறது. அப்படியெனில் அழைப்பு பெற்றவர்களை கடவுள் முன்குறித்து வைத்திருந்தார். யாரெல்லாம் தேவை என்பதனை கடவுள் முன்னரே அறிந்திருந்தார் என்பதனையும் அவர்களின் உள்ள பாங்கை கடவுள் நன்கு உணர்ந்திருந்தார் என்பதனையும் இந்த முதல் அழைப்பானது நமக்கு இன்னும் ஆழமாக தெளிவுபடுத்துகிறது. வாசிக்க கேட்ட இரண்டாம் வாசகம் நற்செய்தியாக அங்கு மத்தேயுவினுடைய அழைப்பை பற்றி நாம் வாசிக்க பார்க்கிறோம். மத்தேயு என்று சொல்லும் பொழுது கடவுளினுடைய கொடையாக கடவுளுடைய பரிசாக பார்க்கப்படுவதாக விவிலிய அறிஞர்கள் இங்கு அழகாக கூறுகிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளின் கொடையாகத்தான் நான்கு நற்செய்தி நூல்களில் ஒரு நற்செய்தியை இன்று மத்தேயுவும் கூட நமக்கு இன்று கொடுத்திருக்கிறார். தான் பெற்ற அந்த கொடையை தன்னோடு வைத்து கொள்ளாமல் தான் பெற்ற அந்த அனுபவத்தை தன்னோடு மறைத்து விடாமல் தான் பெற்ற இந்த அனுபவம் இந்த மக்களுக்கானது இந்த உலகத்திற்கானது நான் பெற்ற இந்த கிறிஸ்தியன் என்ற அனுபவத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய கண்ணோட்டத்தில்தான் இந்த அழகான நற்செய்தி நூலை மத்தேயு அங்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இவருடைய அழைப்பை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது அது சற்று முரண்பட்ட ஒரு அழைப்பாக இருக்க முடிவதையும் நம்மால் பார்க்க முடியும். கலிலேயாவில் பிறந்தவராக ஏரோது அந்திப்பாசுவினுடைய ஆளுகையின் கீழ் வரி வசூலிக்கக்கூடிய ஒரு அதிகாரியாகவே இங்கு மத்தேயு பார்க்கப்படுகிறார். வரி வசூல் செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் அனைவருமே விபச்சாரம் செய்பவர்களாகத்தான் அந்த யூத சமூகத்திலே பார்க்கப்பட்டார்கள். எங்களிடத்திலே நீங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு எங்களை அடிமைகளாக ஆண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உரோமை அரசாங்கத்திற்காக நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியென்றால் நீங்கள் உங்களது வாழ்வு விபச்சாரத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதருக்குரிய வாழ்வாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி அன்று அந்த யூத சமூகம் இவரையும் இவரோடு இருந்தவர்களையும் சற்று ஏளனமாக பார்த்த நேரம் அது. அந்த நேரத்தில்தான் இயேசு அங்கு வருகிறார். வந்தவர் அவரை பார்த்து கூறுகிறார், என் பின்னே வா என்று சொன்னவுடனே கடவுளின் அழைப்பை ஏற்றுக்கொண்டவராக அனைத்தையும் விட்டுவிட்டு செல்லுகிறார். என் பின்னே வா என்கின்ற கடவுளின் ஒற்றை வார்த்தை அந்த ஒற்றை சொற்றொடர் அன்று மத்தேயுவின் வாழ்விலே எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதனை இன்று இந்த உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. என் பின்னே வா என்று சொல்லி அந்த அழைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆம் ஆண்டவர் இயேசு, அதே போன்று இதோ மகன் இவன் தான் என் மக்களுக்காக என் மக்களை ஆட்சி செய்த போகிறவன் இவனை நீ திருப்பொழிவு செய் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரின் அதே வார்த்தைகள் அன்று சாமுவேல் இடத்தில் சொல்லப்பட்டது. இப்படியாக இரண்டு விதமான அழைப்புகளை இன்று இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டு அழைப்புகளுமே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் அழைப்பாகத்தான் இங்கு இருக்கிறது. சவுலும் மத்தேயுவும் தங்களுக்கான வாழ்வன் என்று நாங்கள் உண்மை பின்தொடர்கிறோம் என்று சொல்லி தங்களின் விருப்பத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்தவில்லை. கடவுள் மட்டுமே தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியவராக இவர்கள் எனக்கானவர்கள், இவர்களை நான் திருப்பொழிவு செய்ய போகிறேன், இவர் எனக்கானவன், இவனை திருத்தூதலில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி அவர்களையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த அழைப்புகளைத்தான் இன்று நாம் சிந்தித்து பார்க்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தன்னை அழைத்த இறைவனுக்கு சவுல் எந்தெந்த விதங்களில் உண்மை உள்ளவராக இருந்தார், அதே வேளையில் பல வேளைகளில் தீய ஆவிக்கு உட்பட்டவராக எப்படியெல்லாம் அவரது வாழ்வு கட்டமைக்கப்பட்டது என்பதனையும் அதை தொடர்ந்து வருகின்ற பகுதியில் நாம் வாசிக்க பார்க்கிறோம். மத்தேயு வாழ்வை பொறுத்தளவு நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது என் பின்னே வா என்று சொன்ன உடனே அனைத்தையும் விட்டுவிட்டவராக எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு மனிதராக இயேசுவை பின்தொடர்கின்ற நிலையினைத்தான் இன்றைய நாளின் நற்செய்தியில் நாம் பார்க்க முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, அழைப்பை ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவரை விருந்துக்கு அழைக்கின்றார். விருந்து தயாராகிறது. ஆண்டவர் வீட்டிற்கு சென்று விருந்து உண்ண அமர்கிறார். அவரோடு மத்தேயுவும் இருக்கிறார். பாவிகள், வரி தண்டுபவர்கள் என அழைக்கப்பட்ட மற்ற மக்கள் இனத்தாரும் அங்கே ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து உணவு உட்கொள்ளுகிறார்கள். இந்த விருந்து என்பது எதனை இங்கு அடையாளப்படுத்துகிறது? விருந்து என்பது மகிழ்வினுடைய அடையாளமாகத்தான் பார்க்க முடியும். இங்கு மகிழ்வினுடைய அடையாளமாக இந்த விருந்து பார்க்கப்பட்டாலும், இன்னொரு வகையிலிருந்து பார்க்கிற பொழுது இது மனமாற்றத்தினுடைய அடையாளமாகவும் இந்த விருந்து மத்தேயுவினால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது என்பதனையும் அங்கு நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆம், அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 நாம் பார்க்கிறோம். இயேசுவும் சக்கேயுவும் என்கின்ற அந்த நிகழ்விலே, இயேசுவை பார்ப்பதற்காக சக்கேயு உயர்ந்த அத்திமரத்தில் ஏறி நின்று கொண்டிருக்கிறார். இயேசு அவ்வழியே வந்தவர் சக்கேயுவை பார்த்து சொல்லுகிறார், சக்கேயு இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் உன்னோடு உணவருந்த வேண்டும் என்று சொன்ன உடனே அளவற்ற மகிழ்வோடு இறங்கி வந்து ஆண்டவரை தனது இல்லத்திற்கு அழைத்து செல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அழைத்து சென்றவர் அங்கு விருந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த விருந்திலும் பாவிகளும் வரி தண்டுபவர்களும் என்று யாரெல்லாம் புறந்தள்ளப்பட்ட மக்களாக கருதப்பட்டார்களோ அவர்களும் இயேசுவோடு இருந்தார்கள் என்பதனையும் லூக்கா அங்கு பதிவு செய்வதை நாமும் வாசித்திருக்கிறோம். அங்கு பார்க்கிறோம், இது வெறுமனே மகிழ்வினுடைய அடையாளமாக மட்டுமல்லாமல், அந்த பகுதியுடைய இறுதியில் நான் பார்க்கிறோம், நான் யாரையெல்லாம் வஞ்சித்து ஏமாற்றி நிறைய பெற்றிருந்தேனோ அவற்றையெல்லாம் 4 மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சக்கேயுவின் வாழ்விலே அந்த விருந்தானது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அதே போன்று லூக்காவின் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 11 வாசிக்க பார்க்கக்கூடிய இறைவார்த்தைகள், காணாமற் போன மகன் என்கின்ற உண்மையிலே கூட நாம் பார்க்கிறோம், தொலைந்து போன மகன் மீண்டும் வருகை தருகின்ற அந்த நேரத்திலே அன்புக்குரிய தந்தை மிகப்பெரிய விருந்து ஒன்று ஏற்பாடு செய்கிறார். இவர் காணாமல் போயிருந்தான், இவன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான், மிகப்பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய விருந்தாக மகிழ்வினுடைய அடையாளமாக அதை அந்த தந்தை அங்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இது மகிழ்வின் உடைய அடையாளமாக அங்கு பார்க்கப்பட்டாலும், காணாமற் போன இறந்து போன அந்த மகனுடைய மனமாற்றத்தினுடைய அடையாளமாகவும் கூட அந்த விருந்து அங்கு பார்க்கப்படுவதையும் நாம் வாசித்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் இன்று மத்தேயுவும் கூட இந்த விருந்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த விருந்து மகிழ்வினுடைய அடையாளமாக மட்டுமல்லாமல், அதோடு இணைந்து மனமாற்றத்தின் அடையாளமாகவும் அமைந்தது என்பதனை அங்கு நம்மால் உணர்ந்து பார்க்க முடிகிறது. வெறுமனே இந்த விருந்தை கொடுத்துவிட்டு கடவுளோடு தன்னை ஐக்கியப்படுத்திவிட்டு 3 ஆண்டுகள் இறைவன் இயேசுவோடு இருந்ததை மட்டும் அவர் தன் வாழ்நாள் நிறைவேறி விற்றது என்று அவர் முடிவு பெறவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கும் இறப்புக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் விண்ணேற்றத்திற்கும் பிறகு எப்படிப்பட்ட வகையில் தான் அனுபவித்த இந்த இயேசுவை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்த முடியும் என்று எண்ணியவராக தனது எழுத்துக்களினால் அந்த இயேசுவை பிரதிபலிப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம், கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசுவை தனது வாழ்நாளில் உடன் பயணித்த ஒருவராக, கண்ணோடு கண் வைத்து பார்த்த ஒரு மனிதராக, அவர் செய்த அத்துணை புதுமைகளிலும் உடன் பயணித்த ஒரு திரு தூதனாக எவ்வாறெல்லாம் தன்னை இந்த மத்தேயு ஐக்கியப்படுத்தி கொண்டாரோ அதே போன்றுதான் அவருடைய வார்த்தைகள் இன்றளவும் அதே கிறிஸ்துவை நாமும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்தி கொள்ள, அவரோடு எல்லா சூழ்நிலையிலும் ஒன்றாக இருப்பதற்கு அதற்கான சிறப்பான அழைப்பையும் நமக்கு தருவதையும் அந்த நற்செய்தியினுள்ளே வாசிக்கிற பொழுது நாமும் உணர்ந்து கொள்ளுகிறோம். இந்த நற்செய்தியினுடைய சிறப்பை பற்றி இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது, நம் இந்திய தேசத்திற்கு 16 நற்செய்தி பணியாற்ற வந்த சவேரியார், இந்த தேசத்திலே கால்பதிப்பதற்கு முன்னதாக தனது கைகளில் கொண்டு வந்திருந்த அந்த திருவிவிலியம் எதுவாக இருந்தது என்று பார்த்தோம் என்றால், அது மத்தேயுடைய நற்செய்தியை தாங்கியிருந்த ஒரு திருவிவிலியமாகத்தான் அது இருந்தது என்பதனையும் அங்கு வரலாற்று குறிப்புகள் எடுத்து கூறுகின்றன. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தை 16 பகுதியிலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். இந்த உலகம் முழுவதையும் ஒருவர் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பார் எனில் அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? இந்த வார்த்தைகள் தான் அன்று சவேரியாருடைய மனதிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. என் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த இறை வார்த்தையை என்னால் விட்டுவிட இயலாது என்பதை உணர்ந்தவராகத்தான் அன்று நற்செய்தி பணியாற்றுகிற பொழுது கைகளிலே இந்த மத்தேயுவின் நற்செய்தியை சுமந்து சென்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்திய தேசத்திற்காக பாடுபட்ட தேசத்தந்தை காந்தி அவர்களும் கூட இதே மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 நாம் வாசிக்க பார்க்கிறோமே, மழை பொழிவு, அதனுடைய வார்த்தைகளால் அதிகம் ஈர்க்கப்பெற்ற மனிதராக, இந்த வார்த்தைகள் தான் எனது அகிம்சை போராட்டத்திற்கு உத்வேகத்தை கொடுத்தது என்று சொல்லும் அளவிற்கு இந்த மத்தேயுவினுடைய வார்த்தைகள் இருந்தது என்பதனையும் காந்தியடிகளும் கூட அங்கு பதிவு செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த மத்தேயுவினுடைய வாழ்வு மட்டும் சிறப்பு பெற்றதாக இல்லை, மாறாக அவரை போன்று அவருடைய வார்த்தைகளும் எழுத்துக்களும் செயல்பாடுகளுமே சிறப்பு மிக்கதாக இருந்தது. அந்த சிறப்பு மிக்கவை இன்றும் பல மனிதர்களின் வாழ்விலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதற்கு அன்று சவேரியாரும் இன்று காந்தியடிகளும் இன்று இந்த நாளிலே நீங்களும் நானுமாக சான்று பகர்வதற்குத்தான் இன்றைய நாளுக்கு இறை வார்த்தையும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம். ஒவ்வொரு நாளுமே திருப்பலில் முழுமையாக பங்கெடுத்து விட்டு அதோடு நாம் நற்கரை உட்கொண்டு விட்டு நாம் பணிகளை செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் எப்படி நாம் கடந்து சென்றோம் என்றால் இது கிறிஸ்து விரும்பக்கூடிய வாழ்வாக இருந்துவிட முடியாது. கிறிஸ்துவுக்காக சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வாகவும் இது இருந்துவிடலாகாது. அப்படியென்றால் எப்படிப்பட்ட வாழ்வை நாம் கொணர வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்வை இன்று நாம் பெற்றிருக்கிற வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம். இதை சிந்தித்து பார்த்தவராகத்தான் அன்று மத்தேயு தனக்கான அனுபவத்திலிருந்து இந்த உலகிற்கான அந்த இயேசுவை அடையாளப்படுத்தினார். அடையாளப்படுத்தப்பட்ட இயேசு வெறுமனே அடையாளமாக மட்டும் இருந்து விடாமல் அவர் மீண்டுமாக வாழ்வாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்று நாம் அனைவருமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கடமையாக ஒரு உணர்வாகவும் இங்கு இருக்கிறது. எனவே அடையாளப்படுத்தப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு நம் வாழ்வோடு வாழ்வாக ஒருவராக மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த மத்தேயுடைய இறை வார்த்தைகள் எந்த அளவிற்கு அன்று புனிதரிலும் அந்த தேச பிதாவிலும் மாற்றத்தை கொணர்ந்ததோ தாக்கத்தை ஏற்படுத்தியதோ இன்று அதே தாக்கம் இன்று நம் ஒவ்வொருவரிலும் ஏற்படுத்த வேண்டும். நிச்சயமாக அது ஏற்படுத்தும் என்பதனையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, வாளினும் கூர்மையானது என்பதனை எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 12 கூட நாம் வாசிக்க பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த கடவுளின் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்தோம் எனில் நிச்சயமாக அன்று அந்த மத்தேயுவிற்கு கிடைத்த அதே மகிழ்ச்சி அதே மாற்றம் இன்று உங்களிலும் என்னிலும் நேரிடும் என்பதற்கு இந்த இறை வார்த்தை தான் அடித்தளமாக இருக்க முடியும் என்பதையும் நம்மால் உணர்ந்து பார்க்க முடிகிறது. எம் அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை கையில் மட்டுமே ஏந்தக்கூடியவராக இல்லாமல் அதை வாழ்வோடு பொருத்தி பார்க்கக்கூடியவர்களாக நம் வாழ்வு மாறட்டும். அப்படி மாறுகிற பொழுது நிச்சயமாக இறைவன் உயிர் உள்ளவராக ஆற்றல் உள்ளவராக தன் வார்த்தையின் வழியாக தனக்கான வாழ்வுகளை எப்பொழுதெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தாரோ அதே போன்று மீண்டும் அதே இறைவன் தன் வார்த்தையின் வழியாக உங்களையும் தேர்ந்தெடுப்பார், உங்களிலும் தனது திருவுள்ளத்தை தெரியப்படுத்துவார், உங்களையும் அவரது மீட்பின் கருவிகளாக பயன்படுத்துவார். அவற்றிற்கெல்லாம் தேவையானது அந்த கடவுளின் வார்த்தையை சுமக்கக்கூடியவர்களாக அந்த கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட வாழ்வு நமதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டுவோம். அந்த இறைவன் நம்மை ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.